السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ولي الصالحين. وأشهد أن سيدنا ومولانا محمدا عبد الله ورسوله وصفيه وخليله رحمة للعالمين. اللهم اجزه عنا خير ما جزيت نبيا عن أمته ورسولا على رسالته ودعوته. اللهم صل وسلم وزد وبارك على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، நம் எல்லோரையும் அழகாக படைத்து முழுமையாக அமைத்து நிரப்பமான வாழ்வொன்றை தந்து உலகத்திலே நல்லபடியாக வாழ வைத்துள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதற்கண் புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தவன், இணைத்துணையற்றவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹு தஆலாவின் இறுதி தூதர், எங்கள் தலைவர் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அருமை குடும்பத்தவர்கள், அரும் தோழர்கள், அவர்களின் வழியை பின்பற்றி ஒழுகிய ஒழுகுகிற ஒழுகவிருக்கிற நன்மக்கள், அவர்களது வழிக்காக உழைக்கிற அழைக்கிற பணிபுரியும் அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எப்படி வாழும்படி பணித்திருக்கிறானோ அப்படி வாழ்ந்து அவனை அஞ்சி வாழுகிற ஒரு வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என முதல் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசிய செய்து அடுத்த விஷயத்துக்கு வருகிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே அவனது ஒரு இபாதத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா மறுமையில் நம் தலைவர் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவன பதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் இந்த காலப்பகுதியிலே நமக்கு தந்துள்ள தீனிலே நிலைத்திருப்பதற்கும் நமக்கு அவன் தந்துள்ள தீனின்படி வாழ்வதற்கு தேவையான அறிவை பெற்றுக்கொள்வதற்கும் உரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வருகிற நாம் ஜும்மா தொழுகைக்கு முன்னிருக்கக்கூடிய ஹுத்பா, அது நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஜெயம் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தந்தருளியுள்ள தீனுல் இஸ்லாத்தை படித்து விளங்கிக் கொள்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்துள்ளான். அல்லாஹு தஆலாவை விக்ரு செய்தல், நினைவுறு கொள்ளல் தொழுகையாகவும் அதற்கு முன் உபதேசமாகவும் அமைந்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, மேலான தோழர்களே, அப்படியான இரண்டு பெரும் அம்சங்கள் ஒன்றாக நடக்கக்கூடிய ஜும்மாவின் குத்துபாவிலே நாம் ஆரம்பம் முதல் கலந்து கொள்வது என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ் வெள்ளிக்கிழமை அதான் சொல்லப்பட்ட பிறகு நம்முடைய வேலைகளை செய்வதற்கு ஆண்கள் எவருக்கும் அனுமதி தரவில்லை. ஜும்மா கடமைக்கு போக முடியாத நிலையில் உள்ள நோயாளிகள், பயணத்திலே இருக்கக்கூடியவர்கள் போன்ற ஒரு சிலருக்காக மட்டும் அல்லாஹு தஆலா விதிவிலக்களித்திருக்கின்றான். ஏனையோர் நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு வர வேண்டும் என்பது அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனிலே சொல்லக்கூடிய கட்டளையாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, இந்த இடங்கள் காலியாகி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இன்னும் நேரம் கழித்து நிரப்பப்படக்கூடிய காட்சி தவிர்ந்து மாறி நாம் எல்லோரும் நேர காலத்தோடு வறந்து அதான் சொல்லும் போதே பள்ளியை நிரப்பிவிடக்கூடியவர்களாக மாற்றி அமைத்துக் கொள்வது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, மேலான தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஜும்ஆவின் பாக்கியங்களை நிரப்பமாக தந்தருள்வானாக. ஜும்ஆவை பால்படுத்தி அல்லாஹு தஆலாவுடைய தண்டனையை பெற்றுக்கொள்வதிலிருந்து நம் எல்லோரையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, இன்னும் 4 வாரங்களில் ஒரு தேர்தலை நாம் எதிர்கொள்கிறோம். இந்த ஜனாதிபதி தேர்தல் பற்றி மக்களுக்கு அறிவூட்டுங்கள் என நம்மிடம் பலர் வேண்டிக் கொண்டதற்கிணங்க, இந்த தேர்தல் பற்றி நாம் முஸ்லிம்கள் எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வது என்பதை பற்றி சில கருத்துக்களை சிந்திக்கவோ உங்களிடத்திலே விட்டுவிட்டு செல்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கையிலே இந்த உலகத்தை கட்டி வாழ்வது என்பது ஒன்று, இந்த உலகத்தை பராமரிப்பது என்பது வேறொன்று. இந்த உலகத்தை கட்டி ஆழ்ந்து விட்டு போவதற்கு வந்தவர்கள் அல்ல நாம். ஆனால் வாழுகிற காலத்தை உலகத்தை நிர்வாகம் செய்து வாழ்வதற்குரியவர்கள் நாம். இந்த உலகத்திலே ஒரு ஒழுங்கு அமைப்பின் கீழ் வாழ வேண்டியவர்கள். அந்த ஒழுங்கில் ஒன்றுதான் மனிதர்களை ஆளுவதற்குரிய ஏற்பாடு. மனிதர்களை ஆள்வதற்குரிய ஏற்பாட்டை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவும் தெளிவும் இஸ்லாத்திலே சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகம் தான் தஞ்சம் என்று உலகத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு வாழ்வது அல்ல என்பது எமக்கு தெளிவு இருக்க, வாழுகிற காலத்தில் இந்த உலகம், உலகத்தில் உள்ள சடப்பொருட்கள், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாவற்றையும் நிர்வகிப்பதற்குரிய ஒரு ஏற்பாட்டை அல்லாஹுத்தாலா செய்து தந்திருப்பது என்பது அது வேறொரு விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் அரசாட்சி முக்கியத்துவம் பெறுகிறது இஸ்லாத்தின் போதனைகளிலே. அன்பு நஞ்சங்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு ஜனாதிபதி என்பவர் ஒரு நாட்டின் முதன்மையானவர். அவரை கொண்டுதான் அந்த நாட்டின் கீழ் இருக்கக்கூடிய சகலரும் இருக்கிறார்கள். அந்த நாட்டின் முதற் பிரஜை அவர்தான். அவரை வைத்துத்தான் அத்தனை மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரின் நிர்வாகம் தான் அத்தனை பேரையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், பொருட்கள், செல்வங்கள் எல்லாமே அவருடைய நிர்வாகத்தின் கீழ் உள்ளது. அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, அவர் ஆட்சியாளர் என்றால் இவை அனைத்தையும் தன்னுடைய தனிப்பெரும் பொறுப்பில் வைத்து அவற்றை இயக்குவதற்கு தேவையான ஆட்களை தனக்கு கீழே வைத்து இயக்கிக் கொண்டிருப்பவர். எனவே இவர் இஸ்லாத்தின் பார்வையிலே மிக முக்கியமான ஒரு நபராக கருதப்படுகிறார். அவர் அல்லாஹு தஆலாவிடத்திலே அவருடைய அல் குர்ஆனின் பிரகாரம் அடிப்படையான 4 பண்புகள் உள்ளவராக இருக்க வேண்டும். அதனை நாம் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அதனைத் தொடர்ந்து நமது நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் அவர் எப்படியான வேறு விஷயங்களை கொண்டிருக்க வேண்டும் என்கிற முன் அறிவையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதையும் நினைவூட்டிக் கொள்வோம். 3வது, இதனை தெரிந்து கொண்ட பின் நாம் என்ன செய்யலாம் என்கிற தெளிவையும் பெறுவோம். இப்படி 3 பகுதிகளாக நாம் பிரித்து படிப்போம். ஒரு நாட்டை ஆள்பவர், ஒரு ஊரை ஆள்பவர், ஒரு பொறுப்பை வகிப்பவர், முதலில் அவரிடத்திலே 4 பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் கோடிட்டு காட்டுகிறது. 1, அவர் ஹஃபீஸாக இருக்க வேண்டும், பாதுகாப்பவராக இருக்க வேண்டும். நாட்டை, நாட்டின் மக்களை, நாட்டிலுள்ள செல்வங்கள் சொத்துக்களை, நாட்டிலுள்ள எல்லாவற்றையும் பாதுகாப்பவராக இருக்க வேண்டும். பால் படுத்துபவராக, சீரழிப்பவராக, கொள்ளையடிப்பவராக, சூறையாடுபவராக, அவற்றிலே அநீதி அநியாயம் உழைப்பவராக, அவற்றை சிதைத்து சின்னாபின்னப்படுத்துபவராக இருக்கக்கூடாது. இரண்டாவது, இதனை எப்படி செய்ய வேண்டும் என்கிற அறிவு உள்ளவராக இருக்க வேண்டும். மனிதர்களை எப்படி நிர்வகிப்பது, அங்கே உள்ள மிருகங்கள் பறவைகளை எப்படி நிர்வகிப்பது, நிலபுலன்களை எப்படி நிர்வகிப்பது, சீரான ஒரு நிர்வாகத்தை எப்படி உறுதிப்படுத்துவது, அமைச்சரவையை எப்படி நிர்வகிப்பது, பாராளுமன்றத்தை எப்படி நிர்வகிப்பது, அரசாங்கத்துக்கு கீழுள்ள நேரடியாக வரக்கூடிய நிறுவனங்களை எப்படி நிர்வகிப்பது, நேராக வராத வேறு வகையில் அரசாங்கத்தின் சட்டத்தின் கீழ் வரக்கூடிய நிறுவனங்களை எப்படி நிர்வகிப்பது, கல்வி சார்ந்த விஷயங்களை எப்படி நிர்வகிப்பது என்பது பற்றியெல்லாம் அவர் தெளிவான அறிவு உள்ளவராக இருக்க வேண்டும். நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தின் அரசரிடம் ஒரு விண்ணப்பம் முன்வைத்தார்கள். அந்த விண்ணப்பத்திலே எகிப்திலே நடைபெறக்கூடிய ஒரு பெரிய அநியாயத்தை அவர்கள் இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை எகிப்தின் கஜானாவுக்கு, அதாவது எகிப்தின் மண்ணிலே விளையக்கூடிய பயிர்கள், விளை நிலங்கள் கொடுக்கக்கூடிய அறுவடைகள், இவை எல்லாவற்றையும் தன்னுடைய பொறுப்பின் கீழ் தருமாறு அவர்கள் விண்ணப்பித்தார்கள். இதற்கு ஒரு காரணம் இருந்தது. என்னவென்றால், அந்த காலத்திலே அவை பால்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தன. விவசாயம் மற்றும் எல்லாமே அங்கே சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. ஆட்சியில இருந்தவர் பொறுப்பாக இருந்த மன்னர், பொறுப்பாக இருந்த அமைச்சர்கள் அவற்றை முறையாக மக்களுக்கு பங்கீடு செய்வதிலே அவர்கள் மோசடி செய்பவர்களாக இருந்தார்கள். இது இல்லாமல் போக வேண்டும், இதனை முறையாக பாதுகாப்பேன், அதனை செய்வதற்குரிய அறிவும் இடத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்த நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தின் மன்னனிடம் இந்த விண்ணப்பத்தை முன்வைத்தார்கள். பால ஜஅல்னி அலா கஸாயினில் அருப், பூமியின் கஜானாக்களுக்கு என்னை பொறுப்பாக நியமியுங்கள் என்று யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னரிடம் சொன்னார்கள். இது குர்ஆன். தொடர்ந்து சொன்னார்கள், இன்னி ஹஃபியும், நான் பாதுகாப்பவனாக இருக்கிறேன். அலீம், இதனை எப்படி செய்ய வேண்டும் என்கிற அறிவும் இடத்திலே இருக்கிறது. இந்த இரண்டையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டு பண்புகளும் எவரெவரெல்லாம் பொறுப்புகளுக்கு வருகிறார்களோ அவர் அவரிடத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டியவை. இன்னும் இரண்டு, அவை பலசாலியாக அவர் இருக்க வேண்டும், மற்றது நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும். இதனை குர்ஆன் வேறொரு இடத்திலே இரண்டு இடங்களிலே சொல்கிறது. ஒன்று, நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதியன் நகருக்கு போகிற நேரத்திலே, மதியனை அவர்கள் அடைந்த போது நபி ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு புத்திரிகள் அந்த இடத்திலே தண்ணீர் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி இருந்த இந்த சம்பவம் சென்ற இரண்டு மாதங்களுக்கு முன் நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். அந்த சம்பவத்தின் போது அவர்கள் அந்த இரண்டு மகள்களுக்கும் உதவினார்கள். பிறகு இந்த இரண்டு பெண்மணிகளும் தன்னுடைய தந்தையிடம் போய் நடந்த நிகழ்ச்சியை சொன்னபோது நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிற அந்த மனிதரை அழைத்து வரும்படி சொன்னார்கள் தந்தை. அந்த பெண் வந்தார்கள், அழைத்துக் கொண்டு போனார்கள் என்கிற சம்பவத்தை நாம் படித்தோம். போன நேரத்திலே நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நபி ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இருவருக்கும் இடையிலே நடைபெற்ற உரையாடல்கள் தொடரிலே நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிற இந்த மனிதரை பற்றி இந்த இரண்டு பெண்மணிகளில் ஒரு பெண்மணி தன்னுடைய தந்தையிடம் சொல்லும் போது, காலத் இஹ்தாஹுமா யா அபதி, எனது அருமை தந்தையே, இஸ்தஜிர்ஹு, இந்த மனிதரை கூலிக்கு அமர்த்திக் கொள்ளுங்கள், இன்ன ஹயர மன் இஸ்தஜர்தல் கவியுல் அமீன், நிச்சயமாக நீங்க கூலிக்கு அமர்த்தியவர்களில் சிறந்தவர், அவர் பலசாலியானவர், நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லி வைத்தார்கள். ஒரு பொறுப்பிலே அமர்த்தப்படக்கூடியவர் அவர் அந்த பொறுப்பை சுமப்பதற்கு தேவையான பலம் உள்ளவராக இருக்க வேண்டும். அறிவு பலம் உள்ளவராக, சிந்தனை பலம் உள்ளவராக, புரியும் பலம் உள்ளவராக, அனுபவ பலம் உள்ளவராக, நிர்வாகம் செய்வது நேரத்திலே வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் அளவுக்கு பலம் உள்ளவராக, எதிர் விளைவுகளை அவர் எப்பொழுதும் தாங்கி பிடித்துக் கொள்ளக்கூடிய பலம் உள்ளவராக, இப்படி எல்லா வகைகளிலும் பலம் உள்ளவராக அவர் இருக்க வேண்டும். ஒரு நோஞ்சானாக, பயந்தவனாக, ஒரு சின்ன விஷயத்தையும் சகித்துக் கொள்வதற்கு பின்வாங்குபவனாக, எதிர்கொள்வதற்கு பயப்படக்கூடியவனாக இருக்கக்கூடாது. ஒரு பலசாலியாக இருக்க வேண்டும். அவை பற்றிய அறிவு அவருக்கு முதலாவது இருப்பது அவருடைய முதற் பலமாக இருக்கிறது. இந்த விஷயங்கள் அனுபவத்தோடு சம்பந்தப்பட்ட பலமும் இருக்க வேண்டும் என்பது அந்த வார்த்தைக்கு சொல்லப்படுகிற விளக்கம். இரண்டாவது சொல்லப்படக்கூடிய விஷயம், அமீன், நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பிலே அவர் நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும். மனிதர்களை நிர்வகிப்பதிலே நம்பிக்கையானவர், செல்வத்தை நிர்வகிப்பதிலே நம்பிக்கையானவர், பொருளை நிர்வகிப்பதிலே நம்பிக்கையானவர், மனிதர்கள் மிருகங்களை நிர்வகிப்பதிலே நம்பிக்கையானவர். நம்பிக்கை என்றால் அவர் முழுமையாக எல்லாவற்றிலும் நம்பப்பட முடியுமானவராக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் முந்தி இரண்டோடு சேர்த்து நான்கு பண்புகளாக ஆகி போகின்றன. சூரத்து நம்லில் கூட பிந்தி இரண்டும் இடம்பெற்றிருக்கிறது. பில்கிஸுடைய அரியாசனத்தை தன்னிடத்திலே கொண்டு வந்து தரும்படி நபி சுலைமான் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வேண்டிக் கொண்ட போது அங்கிருந்த ஒரு ஜின் சொன்னது, قال عفريت من الجن انا اتيك به قبل ان تقوم من مقامك. நீங்கள் இருக்கிற இருக்கையிலிருந்து எழும்புவதற்கு முன் உங்களிடத்திலே பில்கிஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்து தந்து விடுவேன் என்று அவ்வளவு வேகமாக தன்னால் முடியும் என்று சொன்ன ஜின் தொடர்ந்து சொன்னதை பாருங்கள், وَإِنِّي عَلَيْهِ لَقَوِيٌّ أَمِينٌ. இதனை இவ்வளவு வேகமாக கொண்டு வந்து தருவதற்கு நான் சக்தி பெற்றவனாக இருக்கிறேன், மட்டுமல்ல அதனை அப்படியே எடுக்கும் போது எப்படியோ அப்படியே உங்களிடத்திலே வந்து கொண்டு தரும் போதும் இருக்கிற அளவுக்கு நம்பிக்கைக்குரியவனாக நான் இருக்கிறேன். இடையிலே ஒரு அரசியின் சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு வாய்ந்த விலையுயர்ந்த பொருட்களிலே கொஞ்சம் கூட நான் கை வைத்து திருடுவிட மாட்டேன், நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்கிற ரெண்டையும் சொன்னது அந்த ஜின். அன்பு சகோதரர்களே, பிரியமான சகோதரர்களே, இந்த நான்கு பண்புகளும் எந்த ஒரு பொறுப்புக்கு வரக்கூடியவரிடத்திலும் இருக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், நாம் எல்லோரும் பார்க்க வேண்டியது யார் யாரெல்லாம் இந்த தேர்தலிலே வேட்பாளர்களாக வந்திருக்கிறார்களோ இந்த நான்கையும் அவர்களிடத்திலே அடிப்படையாக பார்ப்பதோடு இவர்கள் யார், இவர்களுடைய பின்னணி என்ன, இவர்களுடைய கொள்கைகள் என்ன, இவர்களை இவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அல்லது சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் கொள்கை என்ன, இவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய பங்காளி கட்சிகள் பங்காளர்களுடைய கொள்கை என்ன, இவருடைய கடந்த காலம் என்ன, இவருடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, மட்டுமல்லாமல் இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் பற்றிய அவருடைய நிலைப்பாடு அல்லது மனப்பதிவு அல்லது அவருடைய மனநிலை என்ன, இவற்றை நாம் படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர் எவராக இருக்கலாம்? அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, இது மிக முக்கியமான ஒரு விஷயம். முந்தியது எப்படி முக்கியமோ அதே போல இந்த விஷயத்தையும் படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் எல்லோரும் சிந்திப்பதற்குரியவர்கள், நாம் எல்லோரும் சிந்திக்க கடமைப்பட்டிருப்பவர்கள். அல்லாஹ் நமக்கு அக்கல் என்ற ஒன்றை தந்திருக்கிறான், புத்தி என்ற ஒன்றை தந்திருக்கிறான். சித்த சுவாதீனம் என்பது நம்முடைய இஸ்லாத்தின் எல்லா ஏவல் விளக்கல்களுக்கும் அடிப்படையான ஒன்று. எப்பொழுது சித்த சுவாதீனம் இல்லையோ அந்த மனிதனுக்கு இஸ்லாத்தின் ஏவல் விளக்கல்கள் கிடையாது, தக்லீஃப் இருக்க மாட்டாது. அவன் ஒரு முக்கல்லஃப் அல்ல. அல்லாஹு தஆலாவிடத்தில் அவனுக்கு கேள்வி என்பது புத்தி உள்ளவனுக்குரியது போன்ற ஒரு கேள்வி விசாரணை அங்கு இருக்க மாட்டாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நாம் அக்கல் கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சிந்திப்பதை தூண்டியிருக்கிறான். எந்த அளவுக்கு சிந்திக்க வேண்டும் என்றால் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வதை கவனியுங்கள். முஷ்ரிக்குகளை பார்த்து சொல்லும்படி சொல்லுகிறான், நபி அவர்களுடைய தாவாவை, அவர்கள் முன்வைத்த ரிசாலத்தை யார் யாரெல்லாம் அன்று ஏற்றுக்கொள்வதற்கு பின்வாங்கினார்களோ, யார் யாரெல்லாம் நபி அவர்களை பொய்ப்பித்தார்களோ, அவர்களோடு பேசும்படி அல்லாஹ்வுத்தாலா சொன்ன கட்டங்கள் பல, சொன்ன முறைகளும் பல. அவற்றுள் ஒன்றாக அல்லாஹ் சொல்லுகிறான், குல், இந்த முஷ்ரிக்குகளை பார்த்து பேசுங்கள், உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு பின்வாங்குபவர்களை பார்த்து பேசுங்கள், உங்களை பொய்யறிந்து சொல்பவரை பார்த்து பேசுங்கள், உங்களை பைத்தியக்காரர் என்று சொல்பவர்களை பார்த்து பேசுங்கள். இன்னமா அயுதுக்கும் பிவாஹிதா, நான் உங்களுக்கு உபதேசிப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்லுகிறான், சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம், செய்யும்படி பணிப்பதெல்லாம் ஒரே ஒரு அம்சம் தான், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருவர் இருவராகவோ அல்லது தனித்தனியாகவோ ஒருவர் ஒருவராகவோ முன் வந்து சும்மத்தரு, நீங்கள் யோசியுங்கள், இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் என்று சொல்லும்படி அல்லாஹாலா சொல்லி வைத்தான். அன்பர்களே, சகோதரர்களே, நான் சொல்லுகிற விஷயம் உண்மையா பொய்யா, நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியதா இல்லாததா? அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் ஒருவன் இல்லை, வேறொருவன் இல்லை. நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி தூதராக இருக்கிறேன். நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய வேதமே இறுதி வேதம். இதற்கு முன்னுள்ள சகல வேதங்களும் அவற்றின் நடைமுறை தடை செய்யப்பட்டு விட்டது, இல்லாமலாக்கப்பட்டு விட்டது. எவரவரெல்லாம் இன்று உயிரோடு இருக்கிறார்களோ இந்த குர்ஆன் படிதான் வாழ வேண்டும். நமக்கெல்லாம் மரணம் என்று ஒன்று இருக்கிறது, இதற்கு பிறகு ஒரு விசாரணை இருக்கிறது, அதற்கு பிறகு கூலி என்று ஒன்று இருக்கிறது, சுவனம் நரகம் என்று ஒன்று இருக்கிறது என்ற மரணத்தின் பின்னரான மற்றும் ஒரு வாழ்க்கை. இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி உங்களிடத்திலே ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்யும்படி கேட்கிறேன். நீங்கள் சும்மா ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் முதலாவது நான் சொல்வதை பொய்ப்பிக்க முன், நான் சொல்வது பிழை என்று சொல்ல முன், இல்லை நான் ஒரு பைத்தியகாரத்தனமாக உளறுகிறேன் என்று சொல்வதற்கு முன், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருவர் இருவராகவோ அல்லது ஒருவர் ஒருவராகவோ கூட்டாகவோ தனிமையாகவோ நின்று யோசியுங்கள் என்று அல்லாஹாலா நபி அவர்களை பார்த்து சொல்லிக் கொடுக்கிறான். நீங்கள் இந்த செய்தியை சொல்லுங்கள். யோசனை என்பது, சிந்திப்பது என்பது எந்த ஒரு விஷயத்திலும் இஸ்லாத்திலே சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ள விஷயம். எந்த அளவுக்கு என்றால், ஒரு இஸ்லாத்திலே வரக்கூடியவர் கூட அவர் வருவதற்கு தயக்கம் இருக்கும் என்றால் அவர் யோசிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹாலா சொல்லி வைத்தான். அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தப்கீர், சிந்தித்தல் என்பது எவரவருக்கெல்லாம் அக்கள் சித்த சுவாதீனம் இருக்கிறதோ அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான, இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டுள்ள, சொல்லித்தரப்பட்டுள்ள ஒரு முக்கியமான அம்சம். நாம் எல்லோரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்தின் அத்தனை அம்சங்களிலும் மனிதனுக்கு அக்கள் என்கிற சித்த சுவாதீனம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், இபாதத்துகள் முக்கியமாக அவற்றுக்கு பிறவரக்கூடிய இன்னபல விஷயங்கள், குறிப்பாக சமுதாய விஷயங்கள், அரசியல் விவகாரங்களிலே நாம் எப்பொழுதும் சிந்தித்து செயலாற்றுவது மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, நாம் ஏற்கனவே இரண்டாவது அம்சமாக எடுத்துக்கொண்ட வேட்பாளர்கள் யார், அதிலே முன்னணி வேட்பாளர்கள் யார், உதிரி வேட்பாளர்கள் யார், முன்னணி வேட்பாளர்களுடைய கொள்கைகள் என்ன, அவருடைய கட்சியின் கொள்கைகள் என்ன, நாட்டின் பொருளாதார கொள்கை அவரிடத்தில் என்னவாக இருக்க போகிறது, அவருடைய கல்விக் கொள்கை என்னவாக இருக்க போகிறது, இனங்கள் பற்றிய மதங்கள் பற்றிய கொள்கை என்னவாக இருக்க போகிறது, அவருடைய எதிர்கால திட்டங்கள் இது சம்பந்தமாக என்னவாக இருக்க போகிறது, அவர் எப்படி நிர்வாகம் செய்ய போகிறார், அவருடைய கட்சியின் கொள்கைகள் என்ன, என்றால் கட்சிதான் அவரை வழிநடத்தும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே நேரத்திலே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சனாதிபதி என்பவர், அவர் நிறைவேற்ற அதிகாரம் கொண்டவர். அவர் கதிரைக்கு வந்த பின் தன் கட்சியையே உதறி தள்ளிவிட்டு அவர் எதுவும் செய்வதையும் தவிர்க்க முடியாது, எவரும் தடுத்து நிற்கவும் முடியாது. கடந்த காலங்கள், கடந்த கால அனுபவங்கள் நமக்கு இதனை சொல்லி தந்து கொண்டிருக்கின்றன. எனவே அவரையும் பார்க்க வேண்டும், அவர் கட்சியையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. மூன்றாவது, அவர்களோடு அவர்களை தூக்கி பிடித்துக் கொண்டு அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய, அவர்களுடைய வெற்றிக்கு பங்களிப்பு செலுத்தக்கூடிய கட்சிகள் இருக்கும். அந்த கட்சிகளுடைய செல்வாக்கு ஓரளவேனும் உள்ளே இருக்கும். அவர்கள் யார், அந்த கட்சிகள் யாவை, அவற்றின் கொள்கைகள் என்ன, என்னவாறு அவர்கள் இருக்க போகிறார்கள்? சகோதரர்களே, இவற்றுக்கு மேலதிகமாக நாட்டு மக்களை அவர்கள் கடந்த காலங்களிலே நிர்வகித்த முறை யாது? பெரும்பான்மை சமூகம், சிறுபான்மை சமூகங்கள் என்றெல்லாம் சமூகத்திலே அவர்கள் கோடு போட்டு அவர்கள் எப்படி இவர்களை எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக நிர்வகித்தார்கள், அல்லது நாட்டின் சட்டத்தின் முன் ஒன்றாக பார்த்து நிர்வகித்தார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் அவர்களுடைய கடந்த காலத்தை பற்றி படிக்கிற போது தெரிய வேண்டியிருக்கிறது. அடுத்தது, அவர்கள் இந்த குறிப்பாக நம்முடைய சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்கள் பற்றிய அவர்களுடைய மனநிலை என்ன, இதனையும் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதனையெல்லாம் அன்பு சகோதரர்களே, அருமையான தோழர்களே, படித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதனை இப்படியானவர்களை நாம் இனம் கண்டு கொள்வதற்கு எல்லோராலும் முடியுமாக இருக்குமா? என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் என்கிற ஒரு கேள்வி மூன்றாவது விஷயத்துக்கு போவதற்கு முன் இருக்கிறது. மூன்றாவது விஷயத்துக்கு போவதற்கு முன் நாம் என்ன செய்யலாம்? இங்கேதான் நாம் செய்ய வேண்டிய பெரிதொரு கடமை வருகிறது. எவரவரெல்லாம் அரசியல் அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவரவரெல்லாம் இந்த மனிதர்களை வழிநடாத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அரசியல் ஞானம் உள்ளவர்கள், அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், அரசியல் தெளிவு உள்ளவர்கள், சுயாதீனமாக நின்று சிந்திக்கக்கூடிய அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், தெளிவுள்ளவர்கள், அரசியல் பகுப்பாய்வு உள்ளவர்கள், பகுப்பாய்வாளர்கள், இதனை பொதுமக்களுக்கு கூட்டம் போட்டோ கலந்துரையாடல்கள் மூலமாகவோ சொல்லிக் கொடுப்பது அவர்களுடைய தார்மீக கடமையாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரசியல் செய்பவர்கள் ஒரு சாரார், அரசியல் பற்றி பகுப்பாய்வு செய்பவர்கள் பிறிதொரு சாரார். பிரித்து நோக்குவோம். ஒன்று, அரசியல் செய்பவர்கள் இருக்கிறார்கள், பொலிட்டீஷியன்ஸ். அவர்கள் சொல்லுவதும் அவர்கள் செய்வதும் நமக்கு நன்கு தெரியும். அவர்கள் ஏதோ ஒரு கட்சியின் அடிப்படையில் இயங்குபவர்கள். அவர்கள் இப்பொழுது எந்த கட்சியோடு சேர்ந்து இருக்கிறார்களோ அந்த கட்சி நிறுத்தி இருக்கக்கூடிய களமிறக்கி இருக்கக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளருக்கு அவர்கள் பேசுவார்கள். அவர்கள் அப்படி பேசுவதற்கு சகல உரிமையும் அவர்களுக்கு உண்டு. யாரும் அவர்களை குறை சொல்லக்கூடாது, ஏனென்றால் அவர்கள் ஒரு கட்சியின் அங்கத்தவர்கள். நாம் அவர்களை பிழை சொல்லக்கூடாது, அவர்கள் அதனை செய்வார்கள். அவர்கள் சொல்லுகிற கருத்துக்கள் எப்பொழுதும் அவர்கள் கட்சியை மீறாததாக இருக்கும். மீறினால் அவர்கள் அந்த கட்சிக்குரிய விசுவாசத்தை அவர்கள் இழக்கிறார்கள். எனவே அது கூடாது என்பதனால் அவர்கள் தனது கட்சிக்கும் தலைமைத்துவத்துக்கும், கட்சியின் தலைமைத்துவத்துக்கும் விசுவாசத்தோடு இருப்பார்கள். நாமும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அரசியல் பகுப்பாய்வு என்பது அரசியல்வாதிகளால் செய்யப்படக்கூடியதல்ல. அது ஒரு கட்சி சாயம் பூசிக்கொள்ளாதவர்கள், ஒரு வேட்பாளருக்கு தாம் சார்ந்திருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்திக் கொள்ளாதவர்கள், யதார்த்தத்திலே அவர்கள் உண்மையை பகுப்பாய்வு செய்வார்கள். இந்த தேர்தலிலே எப்படி எப்படி வாக்களிப்புகள் இருக்க வேண்டும், யார் எப்படியானவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், என்ன நிலைமைகள் இந்த காலத்திலே வருங்காலத்திலே எப்படி மாறும் இந்த நிலைமைகள், இவற்றை வைத்துக்கொண்டு நாம் ஏற்கனவே படித்த இரண்டாவது அம்சமாக படித்த இவர்கள் வேட்பாளர்கள் பற்றிய அறிவு, அவர்களுடைய கடந்த கால சிந்தனையும், அவர்கள் கடந்த காலத்திலே இந்த நாட்டிலே நடந்து கொண்ட முறையும், அவர்களுடைய கடந்த கால வரலாறு என்று சொல்லிக் கொள்ளலாம். இவற்றை எல்லாம் அக்கு வேற ஆணி வேறாக சுயாதீனமாக சுதந்திரமாக பக்க சார்பின்றி காய்தல் ஓத்தலின்றி மனிதர்களுக்கு முன்வைக்கக்கூடிய அரசியல் பகுப்பாய்வாளர்கள் மட்டுமே இதனை செய்ய வேண்டும். நீங்களும் நானும் அவர்களிடத்தில் தான் இந்த விஷயங்களுக்கு தெளிவு பெற வேண்டும். அன்பர்களே, தொடர்களே, நம்முடைய அரசியல் பிரமுகர்கள் அவர்கள் செய்கிற விளம்பரங்கள், அவர்கள் செய்கிற பரப்புரைகள், இவற்றுக்கு நாம் செவிசாய்க்கிற அதே நேரத்திலே அவற்றை நம் முடிவுக்குரிய விஷயங்களாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. அரசியல் பகுப்பாய்வாளர்கள் மட்டுமே என்ன சொல்லுகிறார்களோ அதனை நாம் முடிவு செய்வதற்குரிய ஒன்றாக எடுத்துக் கொள்ளலாம். அது சுதந்திரமாக இருக்கும், பக்கசார்பற்றதாக இருக்கும், சச்சாய்வற்றதாக இருக்கும், பகைக்காய்வற்றதாக இருக்கும். ஒரு இன்டிபெண்டன்ட் ஒபீனியன் அவர்களை தெரிஞ்செடுத்துக் கொள்ளலாம். அன்பர்களே, பிரியமான தோழர்களே, இப்படியான அரசியல் ஆய்வாளர்கள், பகுப்பாய்வாளர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களை பார்த்து சொல்லுகிறோம், உங்கள் மீது அல்லாஹ் ஒரு கடமையை போட்டிருக்கிறான். அந்த கடமையை நீங்கள் புரிய வேண்டும். பொதுமக்களுக்கு நீங்கள் தனித்தனியாகவோ அல்லது கூட்டம் கூட்டமாகவோ கலந்துரையாடல்கள் மூலமாகவோ மேடை போட்டோ கூட்டியோ இந்த நேரத்திலே வழிகாட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு உங்கள் மீது இருக்கிறது. அதனை நீங்கள் செய்வது கட்டாயமானதாக இருக்கிறது. அப்படியானவர்கள் போடுகிற கூட்டத்துக்கு, கூட்டுகிற கலந்துரையாடல்களுக்கு நானும் நீங்களும் கட்டாயம் போவோம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை படிப்போம். இது மிக முக்கியமானது சகோதரர்களே. இதனை வாம்ருஹும் ஷூரா பைனஹும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிற ஆயத்தின் கீழ் கொண்டு வரலாம். அது என்ன தெரியுமா? மூமின்கள் அவர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? அல்லாஹ் தஆலா பேசுகிறான், மூமின்களுடைய காரியம் அவர்களுக்கிடையிலே கலந்தாலோசனையாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தான். ஒருவர் மற்றவரோடு முக்கியமான பல விஷயங்கள் வரக்கூடிய நேரத்திலே தனித்தனியாக இயங்காமல் கூட்டாக கலந்தாலோசித்து பெறுகிற முடிவின்படி இயங்குவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தான். இந்த ஷூரா மிக முக்கியமானது அன்பர்களே, சகோதரர்களே. எனவே இந்த சுயாதீனமான அரசியல் பகுப்பாய்வாளர்களோடு சேர்ந்து நாம் பெறுகிற முடிவுகள் இருக்கின்றனவே, இது கலந்தாலோசித்து பெறுகிற முடிவுகளாக இருக்கும். இதன்படி நாம் செயலாற்றுவது மிக முக்கியமான ஒன்று அன்பர்களே, தோழர்களே. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், நாம் ஏற்கனவே ஆரம்பத்தில் படித்த நான்கு பண்புகளும், இரண்டாவதாக இந்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களிடத்திலே இருக்க வேண்டும் என்று நாம் கண்ட பல விஷயங்களும், எல்லோரிடத்திலும் அது 100% இருக்குமா, நிறைவாக முழுமையாக என்று பார்த்தால் அதுவெல்லாம் குதிரை கொம்பாக இருக்கும், இருக்க மாட்டாது. இப்பொழுது அப்படியான ஒருவர் இல்லாத நேரத்திலே நாம் என்ன செய்வது என்கிற கேள்வி வருகிறது. அதுதான் நாம் மூன்றாவதும் இறுதியானதுமாக பேசப் போகிற விஷயம். இருக்கிற கேண்டிடேட் இந்த முறை 30 தாண்டிய ஒரு பெரும் தொகுதியினர், ஒரு பெரும் எண்ணிக்கையானோர் தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். முன்னெப்பொழுதும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் தொகை. இவர்களிலே முக்கியமானவர்கள் என்றும் உதிரிகள் என்றும், முன்னணி வேட்பாளர்கள் என்றும் உதிரிகள் என்றெல்லாம் பிரித்து பேசப்படுகிறது, நோக்கப்படுகிறது. எவரவரெல்லாம் போட்டியிடுகிறார்களோ அவர்களிடத்திலே நாம் சொன்ன அத்தனையும் முழுமையாக நிறைவாக இல்லாத போது, இவர்களிலே எவர், எல்லோரிடத்திலும் தீமைகள் இருக்கின்றன, நன்மைகள் இருக்கின்றன. நன்மைகளை பட்டியலிடுவது, தீமைகளை பட்டியலிடுவது, இது நிறுத்து பார்ப்பதற்கு ஒரு நல்ல முறை. பகுப்பாய்வு செய்கிறவர்கள் ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் எடுத்து அவருடைய நன்மைகளையும் தீமைகளையும் பட்டியலிட்டு எவரிடத்திலே நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் இருக்குமோ அவர்களை நமது விருப்புக்குரியவர்களாக, தெரிவுக்குரியவர்களாக ஆக்கிக் கொள்ளலாம். எவரையும் நாம் கண்மூடித்தனமாக நம்முடைய வாக்கின் தெரிவாக ஆக்கிக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இஸ்லாம் என்ன சகோதரர்களே, நமது பொது அறிவும் அனுமதிக்க மாட்டாது. நமக்கெல்லாம் அல்லாஹத்தாலா தந்திருக்கக்கூடிய மிக பெரும் நேமத் அகல், அதனை நமக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பண்புள்ள தோழர்களே, இப்படி அஹ்வனு ஷர்ரைன், இரண்டு தீமைகள் இருக்கிற போது எளிதானதை எடுத்துக்கொள்வது, எளிதானதை எடுத்துக்கொள்வது, குறைந்த தீமை உள்ளவர் ஒருவரை நாம் தெரிவு செய்து கொள்வது என்பது இஸ்லாத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஒருவர் அல்ல, இது ஒன்றுக்கு மேற்பட்ட தெரிவுகள் இருக்கின்றன, ஒருவரையுமே நிறைவாக காண முடியாது இருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் என்ன செய்யலாம் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அது என்ன தெரியுமா? இதா தாரப மஃபதத்தான், இரண்டு தீமைகள் இதுவா அதுவா என்று மோதுகிற போது, அந்த இரண்டில் இடர் குறைந்ததை, பாதிப்பு தீங்கு குறைந்ததை எடுத்து பாதிப்பு தீங்கு கூடியதை தவிர்த்து கொள்ளுகிற ஒரு முறை இஸ்லாத்தின் ஒரு பொது விதியாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அப்படி ஒன்றை பார்த்துக் கொள்வது, தி லெசஈவில் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இதனை நாம் செய்து கொள்வதற்கு இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. ஒரு நாட்டுப்புறத்து மனிதர் நபி அவர்களுடைய மஸ்ஜிதுக்கு வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மஸ்ஜிதுக்குள்ளே சிறுநீர் கழித்து கொண்டிருக்கிறார். மஸ்ஜிதுக்குள்ளே சிறுநீர் கழிப்பது என்பது அவருக்கு அவரை பொறுத்த மட்டிலே அது பற்றிய ஒழுங்கு தெரியாமல் இருந்திருந்தது. நபி அவர்களுடைய மஸ்ஜிதுக்குள்ளேயே சிறுநீர் கழிக்கிறார். சஹாபிகள் அவரை தடுத்து நிறுத்த பார்த்தார்கள். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள், அவர் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா, அவரை சிறுநீர் கழிப்பதை விட்டும் தடுக்க வேண்டாம், நிறுத்த வேண்டாம், அவர் கழித்து முடியும் வரையும் அவரை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். பிறகு ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்டுப்புறத்து மனிதரை அழைத்து, இந்த மஸ்ஜிதுகள் என்பவை இந்த சிறுநீருக்கோ அசுத்தம் அசூசி அழுக்குக்கோ சரிவரக்கூடிய இடங்கள் அல்ல. இவை இந்த மஸ்ஜிதுகள் அல்லாஹ் தாலாவை விக்கிர செய்வதற்கு, தொழுவதற்கு, குர்ஆன் ஓதுவதற்குரிய வை என்பதை சொல்லிக் கொடுத்து அங்கிருந்த ஒருவரிடம் சொல்லி ஒரு வாளியில் தண்ணீர் கொண்டு வர சொல்லி அவர் சிறுநீர் கழித்த இடத்திலே ஊற்றி விட்டார்கள். மஸ்ஜித் நபவி இப்படி சிமெண்ட் போட்டிருக்கவில்லை, தரை போடப்பட்டிருக்கவில்லை, எப்படி வெளியிலே இருக்குமோ அப்படித்தான் உள்ளேயும் இருந்தது, அது மண்ணாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துப்புரவு செய்து விட்டார்கள். இதிலிருந்து பெறப்படக்கூடிய பாடங்கள் பல, அதில் ஒன்றுதான் அந்த நாட்டுப்புறத்து மனிதர் முஸ்லிமை இப்பொழுது நபி அவர்கள் இந்த சஹாபிகள் தடுப்பது போல் இடைநடுவிலே அவர் சிறுநீர் கழிப்பதை தடுத்திருந்தால் அவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு சுகாதாரக்கெடுதி ஏற்படும். இரண்டாவது, அவர் இடையில் நிறுத்தினால் அவருடைய மேனையும் அவருடைய ஆடையும் நகித்தடையும். மூன்றாவது, அவர் இங்கும் அங்கும் நடமாடுகிற போது நிறைவடையாத சிறுநீர் மஸ்ஜிதின் இன்னும் பல இடங்களை நகித்தாக்கும். ஆனால் இந்த மூன்று பாதிப்புகளையும் விட அவர் சிறுநீர் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலேயே அவரை முழுமையாக நிறைவு செய்யும் வரை விட்டுவிட்டால் அந்த இடத்தை மட்டுமே சுத்தம் செய்ய வேண்டி வரும். சின்ன பாதிப்பு தான் இருக்கிறது, ஒரே ஒரு பாதிப்பு தான் இருக்கிறது. இந்த ஹதீஸில் கிடைக்கக்கூடிய இந்த பாடம், அன்பர்களே, இரண்டு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தீங்குகள் வருகிற போது சிறிய தீங்கை எடுத்துக்கொண்டு பெரிய தீங்கிலிருந்து ஒதுங்கிக் கொள்வது. எனவே இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். எவரை தெரிவு செய்வது என்று பார்த்தால், எல்லோரிடத்திலும் தீங்கு இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது என்று பார்த்தால் எவருடைய பட்டியல், நன்மைகளை பார்க்கிறோம், அவருடைய தீமைகளையும் பார்க்கிறோம், இன்னும் ஒருவருடைய பட்டியல் நன்மைகளையும் பார்க்கிறோம், தீமைகளையும் பார்க்கிறோம். தீங்குகள் குறைவாக இருக்கக்கூடிய ஒருவரை நம்முடைய தெரிவுக்குரியவராக ஆக்கிக் கொள்ளலாம். எனவே அன்பர்களே, சகோதரர்களே, அரசியல், அரசாட்சி, மக்களை நிர்வகிப்பது, நிறுவனங்களை நிர்வகிப்பது, மனிதர்கள் பறவைகளை நிர்வகிப்பது, செல்வங்கள் பொருட்களை நிர்வகிப்பது என்பது இஸ்லாத்திலே உள்ளது. இந்த அரசியல் நாம் பேசியாக வேண்டியது, மிம்பரிலும் அதனை பேச வேண்டியிருக்கிறது. நமது நாட்டிலே நாம் எதிர்கொள்கிற தேர்தல்களின் போது ஒவ்வொன்றையும் அவ்வந்த காலத்திலே வைத்து நாம் இதனை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் 4 வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடக்கூடிய அத்தனை வேட்பாளர்களிலும் நாம் நமக்கு என்பதை விட, நன்கு புரியுங்கள், நாட்டுக்கு நன்மை புரியக்கூடியவர்கள் முதலாவது யார் என்பதை பாருங்கள். நாம் இந்த நாட்டிலே சிறுபான்மை பெரும்பான்மை என்பதை விடுங்கள், இந்த நாட்டின் ஒரு அங்கத்தவனாக நம்மை பாருங்கள். முஸ்லிம்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் என்று பாருங்கள். முதலிலே நாட்டுக்கும் பொதுவிலே நாட்டு மக்களுக்கும் நன்மை தரக்கூடியவர்கள், நன்மை தந்த வரலாறு உள்ளவர்கள் இவர்கள் யார் என்பதை பாருங்கள். அடுத்து, நாம் இந்த நாட்டிலே ஒரு பெரும்பான்மை சமூகத்தோடு இரண்டர கலந்து வாழுகின்ற சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அடக்கி ஒடுக்கி வாழுகிற எந்த ஒரு திணிப்பையும் தராதவர்களாக இருக்கிறார்களா, இருந்தார்களா என்பதை பாருங்கள். எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பது முக்கியம். அதே நேரத்திலே அநியாயம் செய்யாமல் பாதுகாப்பது, நாட்டின் ஒவ்வொரு பிரஜையையும் எந்த வித்தியாசமும் பார்க்காமல் சட்டத்தின் முன் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒருவரை நாம் தலைவராக தெரிவு செய்வது என்பதெல்லாம் அடிப்படையாக நாம் ஏற்கனவே படித்த 4 அடிப்படையான பண்புகள், அடுத்து நாம் படித்து இரண்டாவதாக படித்து நாம் பார்க்க வேண்டிய அம்சங்கள் இவற்றுக்குள்ளே இருக்கிறது. எனவே அன்பர்களே, சகோதரர்களே, எல்லோரும் அரசியல் பகுப்பாய்வாளர்களிடம் போங்கள். அவர்களும் முன் வர வேண்டும், இந்த விஷயங்களை பேச வேண்டும். 4 வாரங்கள் நல்ல காலக்கெடு இருக்கிறது. இதனை நாம் சிந்திப்போம். நமது ஊருக்கும் இந்த விஷயங்களை பற்றிய தெளிவை கொடுப்பதற்கு இப்படியான பொறுப்புள்ளவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு பின் போவது என்பது ஒன்று, அரசியல் ஞானிகளுக்கு பின் போவது என்பது வேறொன்று. நாம் எவரின் பின்னையும் போக வேண்டும் என்பது அல்ல. அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் பொதுமக்களுக்காக இருக்கிறார்கள் என்பதே உண்மை. மக்கள் கட்சிகளுக்காகவும் அரசியல்வாதிகளுக்காகவும் அல்ல. அரசியல் செய்வது அவர்கள் எவர்களாக இருந்தாலும் அவர்கள் மக்களுக்காக செய்ய வேண்டும். மக்களை தங்களுடைய இலாபத்துக்காக நன்மைக்காக ஆக்கிக் கொள்வதல்ல. இதுதான் இந்த ஆளுகிற முறையிலே சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய ஜனநாயக உண்மையும் இஸ்லாமிய உண்மையுமாக இருக்கிறது. எனவே அன்பர்களே, சகோதரர்களே, இன்று யார் நிரந்தரமாக கட்சிகளில் இருந்திருக்கிறார்கள்? இன்று போட்டியிடுபவர்களே நிரந்தரமாக கட்சிகளில் இருந்தவர்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். இந்த நாட்டிலே எவர் இன்று நிரந்தரமாக ஒரே கட்சியில இருந்திருக்கிறார் என்று பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். மற்றவர்கள் எல்லாம் காலையில் ஒரு கட்சி, மாலையில் ஒரு கட்சி, விடிந்தால் ஒரு கட்சியில இருக்கிறான், மாலையாகிற போது மற்றொரு கட்சியில இருக்கிறான். அரசியல் செய்பவர்களே கட்சிக்கு கட்சி குரங்குகள் போன்று தாவிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நாம் மட்டும் ஏன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் பின் நாம் தெரிய வேண்டும்? சுயமாக சிந்தியுங்கள் சகோதரர்களே. எங்கள் தலைவிதியை நாம் நிர்ணயிப்பதென்றால், நமது தலைவிதியை நாம் நிர்ணயிப்பதென்றால், அல்லாஹ்வுடைய உதவியினால் நாம் ஒவ்வொருவரும் சுயாதீனமாக சுதந்திரமாக சிந்திக்கிற நேரம் எப்பொழுது வருமோ அப்பொழுதுதான் அது சாத்தியப்படும். அடுத்தவர் சொல்லுவதற்கு பின்னால் அள்ளுண்டு போபவர்களாக, செம்மறியாட்டு கூட்டங்கள் போல அடுத்தவர் சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம் சிந்தித்து பார்க்காமல் எந்த பக்கம் போ என்று விரட்டுகிறாரோ அந்த பக்கம் போகின்ற சிந்திக்காத ஆட்களாக நாம் இருந்தோம் என்றால் நமது தலைவிதியை இன்னும் ஒருவன் எழுதிக் கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுவதை நாம் செய்வோம், அவன் தருவதை நாம் எடுத்துக் கொண்டிருப்போம். நாம் சுயமாக சிந்திக்கிற நிலை எப்பொழுது வருமோ நாம் நமது உரிமைக்காக பேசுவோம், நமது கடமைக்காக இறங்கி வேலை செய்வோம். எனவே இந்த விஷயங்களை உங்களுடைய சிந்தனைக்கும் ஆலோசனைக்கும் உங்களுடைய கலந்தாலோசனைகளுக்குமாக விட்டு விடுகிறேன். சிந்திப்போம், யோசிப்போம், கலந்தாலோசிப்போம், யோசிப்போம், கலந்தாலோசிப்போம். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. யோசிப்போம், கலந்தாலோசிப்போம். இதுதான் நமக்கு குர்ஆன் சொல்லி தந்திருக்கிற உண்மை. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இப்பொழுதும் அடுத்தவருடைய ஆலோசனைகளை பெற்று நமது சிந்தனையையும் கருத்தையும் பலப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கைக்குரிய நல்ல பண்பையும் மனப்பக்குவத்தையும் தந்திருவாராக. யாவா நம் அனைவருக்கும் ஒரு நல்ல ஆட்சி ஏற்படுத்தி தந்திருவாயாக. நம்மீது கருணை காட்டக்கூடிய கடமைகள் உரிமைகளை சரிவர உணர்ந்து அவற்றை மதித்து பேணி நடக்கக்கூடிய செய்யக்கூடிய நல்ல ஆட்சியாளர் ஒருவரை நமக்கு நியமித்து தந்திருவாயாக. யாவா வரக்கூடிய தேர்தலை இந்த நாட்டு மக்களுக்கும் நாட்டில் உள்ள மிருகங்கள் பறவைகள் உட்பட அத்தனை பேருக்கும் அத்தனைக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல தேர்தலாக ஆக்கி வைப்பாயாக. வரக்கூடிய ஆட்சியாளரை அவ்வா எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய, எல்லோரையும் சட்டத்தின் முன் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாளராக ஆக்கி வைப்பாயாக. சிறுபான்மை இனங்களாக இருக்கக்கூடியவர்கள், பெரும்பான்மை இனமாக இருக்கக்கூடியவர்களோடு எப்படியெல்லாம் இரண்டர கலந்து வாழ்கிறார்களோ அங்கங்கேயெல்லாம் ஆட்சியின் கீழே அமைதியும் நிம்மதியும் உரிமையும் உத்தரவாதப்படுத்தப்படக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை நமக்கு ஏற்படுத்தி தந்திருவாயாக. சட்டத்தின் படி ஆட்சி நடக்க வேண்டும் யா அல்லாஹ். வெறும் எழுத்துக்கள் மட்டும் சட்டங்களாக இருந்து ஆட்சி செய்ய முடியாது. அந்த எழுத்துக்குரிய உருவை கொடுக்கக்கூடிய நல்ல ஆட்சியாளரை நமக்கு தந்திருவாயாக. யா அல்லாஹ், யா அர்ஹமர் ராஹிமீன். இதனை எல்லாம் யோசித்து கலந்தாலோசித்து நமது வாக்கு பலத்தை பிரயோகிக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.